സമയത്ത് മെയ്പൊരുൾ യേശുവേ വേലങ്ങൾ കൂറിടും, കരുപ്പൊരുൾ യേശുവേ മെയ്പൊരുൾ യേശുവേ.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
கர்த்தருடைய வசனத்திற்காக பாரத்தோடு காத்துக் கொண்டிருக்கிற அருமையான பெரியவர்களே, வாலிப தம்பி தங்கைமாரே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எருசலேமை முற்றுகை போட்ட ரப்சாக்கே திரும்ப போக வேண்டியதாய் இருந்தது, எனவே அவன் போய்விட்டான். ஆனால் எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தும் ஒரு கடிதம் எசேக்கியா ராஜாவுக்கு எழுதப்பட்டிருந்தது. அதை ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கர்த்தருக்கு முன்பாக அதை வெறித்து வைத்தான். இரண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள்.
கர்த்தரை நோக்கி, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும்.
இங்கே எசேக்கியா எப்படி கர்த்தரிடத்தில் பேசுகிறான் என்பதை கவனிப்போம். மார்ட்டின் லூத்தர் இதைப்போல ஜெபித்திருக்கிறார். கர்த்தரை எந்த அளவுக்கு அவர்களால் பற்றி பிடித்துக் கொள்ள முடிகிறது பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறீரா? ஆண்டவரே, நீர் என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய செவிகள் என்னுடைய ஜெபத்திற்கு திறந்திருக்கட்டும் என்று ஜெபித்தாராம். அருமையானவர்களே, உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கவனியாமல் இருக்கிறார் என்று எப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்ததுண்டா? எசேக்கியா அவ்வாறுதான் உணர்ந்திருக்கிறார். கவனியங்கள் 2 ராஜாக்கள் 19:17-18 வசனங்கள்.
கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள்.
இந்த ரப்சாக்கை சொல்வது உண்மைதான். அசீரியா எல்லாவற்றையும் அழித்தது, ஒவ்வொரு தேசத்தின் தெய்வங்களையும் எரித்து விட்டது என்று சொல்வது பெருமைக்காக மட்டும் அவன் சொல்லவில்லை. 2 ராஜாக்கள் 19:19 பாருங்கள்.
இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
இப்பொழுது கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார்? எசேக்கியாவின் ஜெபத்திற்கு ஏசாயா மூலமாக கர்த்தர் பதில் அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 19:20 சனம்.
அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன்.
மிக தெளிவாக, நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கூறிவிட்டார். வசனங்கள் 21-22 பாருங்கள்.
அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய்?
இப்பொழுது கர்த்தர் அசீரியாவின் கரத்தை முறிக்க திட்டமிட்டு விட்டார். இரண்டு ராஜாக்கள் 19:23-24 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், தொடர்ந்து கர்த்தர் அசீரியாவுக்கு விரோதமான காரியங்களை சொல்லுகிறார். நீ உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நிந்தித்தாய், ரதங்களை கொண்டு மலையின் கொடுமுடி வரைக்கும் வருவேன் என்று சொல்கிறாய். அந்நியரின் தேசத்திலே அரண்களின் தண்ணீரையெல்லாம் வற்றி போக பண்ணுவேன் என்றும் சொல்கிறாய் என்கிறார். கர்த்தர் அசீரியா ராஜாவின் பெருமையான வார்த்தைகளையே திரும்ப சொல்கிறார். மலைகளோ வனாந்தரமோ தன்னை நிறுத்தாது, இங்கேயும் தண்ணீர் எடுப்பேன், நதிகளும் என்னை தடுக்காது, அதை வற்றி போக பண்ணும் திறமை உண்டு என்பதாக கூறிக்கொண்டிருந்தான். இப்பொழுது அசீரியாவின் பெருமை நிறைந்த அரசனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு ராஜ்யம் உயர்வதோ தாழ்த்தப்படுவதோ அவர் செய்வது என்பதை உணர்த்துகிறார். ஏசாயா 10:5 என் கோபத்தின் கோலாகிய அசீரியா என்று சொல்கிறார். அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் என்றும் கூறியிருக்கிறார். 25-26 பார்க்கும் பொழுது, நான் வெகு காலத்திற்கு முன்னே அதை நியமித்து விட்டேன், நீ செய்தவைகளையெல்லாம் நானே உன்னை செய்ய பண்ணினேன் என்றும் கூறுகிறார். கர்த்தரே அந்த ராஜ்யங்களுக்குள்ளே பயத்தை இருதயத்திலே கொடுத்தபடியினாலே அவர்கள் அசீரியாவிற்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. 27-28 கவனியுங்கள்.
உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால், நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார்.
நீ என்னுடைய தேசத்திற்குள்ளே வந்துவிட்டாய், நீ பெருமையாய் பேசிவிட்டாய், இப்பொழுது நான் உன் மூக்கிலே துரட்டையும் வாயிலே கடிவாளத்தையும் போட்டு என் தேசத்தை விட்டு வெளியே உன்னை எடுத்து நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன் என்று சொல்கிறார். 2 ராஜாக்கள் 19:29 பாருங்கள்.
உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள்.
இப்பொழுது கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து கூறுகிறார், அசீரிய படை எருசலேமை சுற்றி இருந்தபடியினாலே விவசாயிகள் வயல்களிலே விதைக்க செல்ல முடியவில்லை. எனவே இந்த வருஷத்திலே தப்பி பயிராவதையும் அடுத்த வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவது ஆண்டிலே நீங்கள் விதைத்து அறுத்து கனிகளை புசிப்பீர்கள் என்கிறார். 2 ராஜாக்கள் 19:30-32 வரை கவனிப்பீர்கள் என்றால், யூதா வம்சத்திலே மீதி இருக்கிறவர்கள் மீண்டுமாக வேர்பற்றி கனி கொடுப்பார்கள், எருசலேமிலிருந்தும் சியோன் மலையிலிருந்தும் மீதியானவர்கள் புறப்படுவார்கள் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அசீரிய ராஜா அந்த நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்றும் அதன் மேலே அம்பு எய்வதில்லை என்றும் எதிராக கொத்தளம் போடுவதில்லை என்றும் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா எருசலேமிலே மிக தைரியமாக இதை உரைக்கிறார். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா உண்மையான ஒரு தீர்க்க தரிசியா என்று எருசலே மக்கள் ஒருவேளை வியந்திருக்கலாம். ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா உரைத்த பொழுது மக்கள் ஒருவேளை இது எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், இது நடக்குமா என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் அடுத்த 700 ஆண்டுகளுக்கு அது நடக்கப் போகிறதில்லை. அது நடைபெறும் பொழுது அன்று ஏசாயா கூறுவதை கேட்ட ஒருவரும் அதை காணப்போவதில்லை. ஆனால் இப்பொழுது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை தொடர்பானதாய் இருந்தது. சில மாதங்களிலேயே அது நிறைவடைவதை மக்கள் பார்க்கப் போகிறார்கள். இங்கே அசீரிய படையானது எருசலேமிற்கு வெளியே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் கடந்து வந்தபொழுது தங்களுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சுற்றுப்புற வட்டாரங்களிலே அவர்களை குறித்த ஒரு பயமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது மிக தெளிவாக கர்த்தர் ஏசாயாவை கொண்டு அவர்கள் தேசத்தை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு அம்பு கூட எய்யப்போவதில்லை என்றும் கூறுகிறார். அருமையானவர்களே, சற்றே யோசித்து பாருங்கள். எருசலேமை சுற்றி 185,000 வீரர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அவர்களிலே எந்த ஒரு வீரனும் ஒரு உற்சாகத்துக்காக கூட ஒரு அம்பையும் எருசலேம் சுவருக்கு மேலாக அவன் எய்யவில்லை. அப்படி அவன் எய்திருப்பான் என்றால் ஏசாயா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்தார். இந்த காரணத்தினாலேயே அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். நான் பட்டணத்தை பாதுகாக்கப் போகிறேன், இரண்டு காரியங்களினாலே அதை செய்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 19:34. முதலாவதாக கர்த்தர் அவருடைய நாமத்தை நிமித்தமாக அப்படி செய்வார். பல காரியங்களை கர்த்தர் தமது நாமத்தை நிமித்தமாக செய்கிறார். இரண்டாவதாக தாவீதை நிமித்தமாக அதை செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதை நேசித்தார். தாவீதுக்காக கர்த்தர் பல காரியங்களை செய்தார். தாவீதின் வம்சத்திலே ஒரு உன்னதமான குமாரன் தோன்றினான், கன்னியின் வயிற்றிலே தோன்றினான். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பாவியையும் அவர் ரட்சிக்கப் போகிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே பேசுகிற ஒவ்வொரு விசுவாசிகளின் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பதில் கொடுக்கிறார். 2 Kings 19:35 பாருங்கள்.
அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள்.
கவனித்தீர்களா? அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது என்று வாசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்களிலே யாருமே அதிகாலையிலே எழுந்திருக்கவில்லை. ஏன் எழுந்திருக்கவில்லை? அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். சொல்லப்போனால் பட்டணத்திற்குள்ளே இருந்தவர்கள் அதிகாலமே எழுந்திருந்த பொழுது 185,000 பேர் பட்டணத்தை சுற்றி மரித்து கிடக்கிறார்கள். அந்த பிரேதங்களை அவர்கள் எப்படி அப்புறப்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடியே எருசலேமிற்கு எதிராக ஒரு அம்பு கூட எய்யப்படாதபடி காத்துக்கொண்டார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பிவிட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக பல இடங்களிலே போய் பொய்யான காரியங்களை பேசுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கலங்க தேவையில்லை. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரை நேசித்து, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவரை அனுதினமும் பின் செல்வீர்கள் என்றால் உங்களை காப்பதற்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவரும் உங்களை தொட முடியாது. அண்டை வீட்டுக்காரர்களால் பிரச்சனை என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? பக்கத்து வயல்காரர்களால் மிகுந்த துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அலுவலகத்திலே உங்கள் அறையிலேயே பக்கத்து மேஜையிலே இருக்கிறவர்களால் உங்களுக்கு கஷ்டங்களா? கலங்காதீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருப்பதை எடுத்துக்கொள்ள யாருக்கும் உரிமை இல்லை. பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு நான் ஏன் இப்படி காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அலைய வேண்டும் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் உலகத்திலே உண்மையான அன்போடு கூட அவரை நேசிப்பது உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையான காரியமாய் இருக்கட்டும். அவருக்கு கீழ்ப்படிவதே மிக முக்கியமான காரியமாய் இருக்கட்டும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் அவரை சார்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையின் பழக்கமாக மாறட்டும். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். 2 Kings 19:36-37.
அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான்.
தன்னுடைய சொந்த குமாரர்களாலேயே சனகரிப் கொலை செய்யப்பட்டான். அசீரியாவை குறித்தும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இப்பொழுது நாம் 20 Kings சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் எனக்கு ஒரு மிகவும் அர்த்தமுள்ள அதிகாரம். ஏனென்றால் எசேக்கியாவினுடைய அதே அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உண்டு. எசேக்கியா ஒரு உன்னதமான ராஜா என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதிற்கு பின்னர் எசேக்கியாவை போல வேறு ஒருவரும் இருந்ததில்லை. கர்த்தர் எசேக்கியாவை குறித்து கொடுத்த சாட்சியை 2 Kings 18:3 வாசிக்கிறோம். அவன் தன் தகப்பனாய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 Kings 20:1.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
எசேக்கியாவினுடைய வியாதியை குறித்து வேதத்திலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Kings 20:2, 2:32 ஏசாயா 38 இதை நாம் வாசிக்கலாம். இந்த ஒவ்வொரு வேத பகுதிகளிலேயும் சற்று சற்று அதிகமான நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இசேக்கியாவின் மரணத்தை குறித்து இசேக்கியாவினிடத்திலேயே சொல்வது உண்மையாகவே ஏசாயாவிற்கு ஒரு கடினமான பணியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாம் மரிப்போம் என்பதை நாம் அறியாவிட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் மரிக்கப் போகிறோம். எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது தேவன் தீர்மானிக்கும் நாளாய் இருக்கிறது. நாம் மரிக்கும் நாளையும் நேரத்தையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால் அது நாம் வாழும் விதத்தை மாற்றுமா? பல கிறிஸ்தவர்களும் இவ்வாறு சொல்வார்கள், அதாவது மரணம் என்பது தூரத்திலே எதிர்காலத்திலே இருக்கிறது, அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை என்பார்கள். ஒருவேளை அதை குறித்து நாம் கவலைப்படாவிட்டாலும் அதுவே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்பதை அறிந்தவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இளம் ஊழியர் குணமாக்க முடியாத புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். அப்பொழுது தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அதிலே அவர் எழுதியிருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சில நாட்களுக்குள்ளே நான் ஒரு காரியத்தை கண்டுகொண்டு விட்டேன். அது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் திடீரென்று மரணத்திற்கு மிக அருகிலே இருப்பதை உணரும் பொழுது உலகத்தின் பொருட்களின் உண்மையான மதிப்பை அறிந்து கொள்ள துவங்குகிறான். சில வாரங்களுக்கு முன்னதாக வரை மிக முக்கியமானதாக தெரிந்த என்னுடைய மீன்பிடிக்கும் தூண்டிலோ புத்தகங்களோ அருமையான தோட்டமோ அத்தனை முக்கியமானது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று எழுதியிருந்தார். இதை மனதிலே கொண்டவர்களாக எசேக்கியாவின் அனுபவத்தை நாம் பார்ப்போம். 2:2-3 பாருங்கள்.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
எசேக்கியா தனது முகத்தை சுவர்புறமாக திருப்பி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். எசேக்கியாவின் இந்த உணர்வை நான் புரிந்து கொள்கிறேன் என்று எண்ணுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறதென்றும் அதன் விளைவு எப்படி இருக்குமோ என்றும் உங்களுக்கோ டாக்டருக்கோ தெரியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்பொழுது எப்படி இருக்கும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். இப்படி புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்ட ஒருவரை நான் பார்த்திருக்கிறேன். மரணம் மிக அருகாமையிலே இருக்கிறது என்பதை உணரும்பொழுது இந்த உலகத்திலே நம்முடைய மதிப்பீடு மிக வித்தியாசமானதாகிறது. ஒரு காலத்திலே மிக மிக முக்கியமானதாக தெரிந்த பல காரியங்கள், பல பொருட்கள், மரணம், உண்மை, அது சமீபம் என்பதை உணரும்பொழுது அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடுகிறது. டாக்டர் வெர்னன் மேகி என்ற பெரிய ஒரு ஊழியர் அந்த பகுதியிலேயே ஒரு பெரிய திருச்சபையின் போதகராக இருந்தார். வாரத்தின் மத்தியிலே நடைபெறும் ஆராதனைக்கும் மிக அதிகமான ஜனங்கள் அந்த திருச்சபைக்குத்தான் வருவார்கள். அதை அவர் கர்த்தருடைய ஒரு கிருபையாக எண்ணி பார்த்தார். ஆனால் அவர் மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சமயத்திலேயே புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டபடியினாலே அந்த பெரிய பொறுப்பை அவர் ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் சொன்ன காரியம், இப்பொழுது என் ஆசையெல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்வதையே பிரதானமானதாக கொண்டிருக்கிறேன் என்றார். இதன் விளைவாக என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் வானொலி நிகழ்ச்சிகளை கொடுத்து வந்தார். அங்காங்கே கூட்டங்களிலே பேசும்படியாய் கடந்து சென்றார். இவைகளையும் நிறுத்திவிட வேண்டும் என்று அவரை எச்சரித்தவர்கள் உண்டு. ஆனாலும் நான் அவ்வாறு செய்தால் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடுவேனோ என்று எண்ணி தொடர்ந்து கர்த்தருடைய பலத்தைக் கொண்டு அவர் வாழ்ந்தார். முதல் முறையாக அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்றபொழுது படுக்கையிலே படுப்பதே அவருக்கு கடினமானதாக இருந்தது. அத்தனை பலவீனமாக இருந்தார். சரீரத்திலே அவர் பலவீனமானவராக அல்ல, பயத்தினாலே அவ்வாறு இருந்தார். அவருக்கு உதவி செய்த அந்த நர்ஸ், உங்களுக்கு மிக கஷ்டமாயிருக்கிறதோ என்று கேட்டபொழுது, இல்லை, நான் மரணத்தை குறித்து பயப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த நர்ஸ் ஒரு கிறிஸ்தவ சகோதரியா இருந்தபடியினாலே அவர்கள் புன்முறுவல் செய்தார்கள். தன்னை சற்று நேரம் தனியாக விட்டுவிடும்படியாக சொல்லிவிட்டு அவர் சுவர் பக்கமாக திரும்பி எசேக்கியாவை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவரே, இப்பொழுது நான் மரிக்க விரும்பவில்லை, நான் மறிக்க விரும்பவில்லை என்று கர்த்தரிடத்திலே கூறினார். நாம் ஒவ்வொருவருமே சுகவீனமாயிருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே சென்று ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்க முடியாது கேட்க வேண்டும். விசுவாசிப்பதனாலே கர்த்தர் கொடுக்கும் குணமாக்குதலை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை குணமாக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசித்து மரணத்திற்கு பிறகு கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வீட்டை வைத்திருக்கிறார் என்ற உண்மையை எல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் நீண்ட காலம் வாழவே விரும்புகிறோம் இல்லையா? சீக்கிரமாக நாம் மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்ட அந்த போதகரும் சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குவீர் என்றால் நான் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய வசனத்தை போதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தார். அதைத்தான் தொடர்ந்து அவர் மரண காலம் வரைக்கும் செய்தார். அவர் மரண காலத்திற்கு பிறகும் அவர் கொடுத்த வானொலி செய்திகள் இன்றைக்கும் வானொலியிலே பல மொழிகளிலே தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஊழியர் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தாரோ அதே போலத்தான் இசைக்கியாவும் தன்னுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது உணர்ந்தார். தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ அவர் வாஞ்சித்தார். கர்த்தர் மட்டுமே இசைக்கியாவுக்கு உதவி செய்ய முடியும். அவர் சுவர் பக்கமாக திரும்பிய பொழுது தான் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார் என்பதை நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 20:4-5.
ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய்.
ஆம், கர்த்தர் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். கர்த்தர் என்னுடைய கண்ணீரையும் கண்டார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரையும் கண்டு எத்தனையோ முறை மரண ஆபத்துகளிலிருந்து உங்களை விடுதலை செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:6.
உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார்.
அருமையானவர்களே, இது மிகவும் உன்னதமான ஒரு செய்தி. கர்த்தர் அவரை குணமாக்குவார் என்றும் மேலும் 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுக்கிறார் என்றும் கூறினார். என்னுடைய வாழ்க்கையிலே மேலும் 1 15 ஆண்டு 2 15 ஆண்டுகள் அல்ல, பல 15 ஆண்டுகளை அவர் கூட்டிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வழிகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மரண தருவாயிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் என்பது உண்மை என்றால், உங்கள் வாழ்க்கையிலே உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத வசனம் எது முக்கியம் என்று சொல்கிறதோ அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அற்புதமாக நீங்கள் ஜீவன் தப்பிய ஒருவராயிருந்தாலும் இன்னமும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு உலக பொருட்களின் மேலே ஆசை உள்ளவர்களாய் நடந்து கொண்டு பணத்திற்கும் அழிந்து போகிற பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்று நீங்கள் கர்த்தரிடமாய் திரும்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது மரண நேரத்திலே இருந்தாலும் கர்த்தர் அவரோடு நாம் வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு இரட்சகராக அனுப்பியதை விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை கழுவியதை அனுபவிக்கவும் அவர் அழைக்கும் நேரத்திலே அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கவும் நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. மத்தேயு 7:7.